நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
சுமார் 20 ஆண்டு காலமாக சாலையோரத்தில் பூ வியாபாரம் செய்து வரும் வி. சகுந்தலா அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
வணக்கம் நண்பர்களே, நம்ம சமுதாய வானொலி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ், அதாவது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி FM 107.4 இந்த அலைவரிசையில ஒலிபரப்பாயிட்டு வருது. இந்த சமுதாய வானொலி நம்மளுக்கான வானொலி, நம்முடைய வானொலி. இப்ப பாத்தீங்கன்னா, நேற்று சாயந்தரம் பூ வாங்குறதுக்கு நான் வெளியே வந்தேன். இப்ப நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, இந்த அம்மாவை சகுந்தலா அம்மா பெரிய போட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அம்மா பூ வேணும் அப்படின்ட்டு கேட்டேன். சரி அந்த அம்மா நான் அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், சரிங்கம்மா அப்படின்னு பூ கொடுத்தாங்க. எதேச்சும் அவங்க என்கிட்ட கேக்குறாங்க. யூஸ்வலா அவங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களை கேட்பாங்களா என்னன்னு தெரியல, ஆனா எங்கிட்ட கேட்டாங்க, அம்மா நீங்க எங்க வேலை பாக்குறீங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், வானொலி நிலையத்துல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஒரு சமுதாய வானொலி நிலையம் செயல்பட்டு வருது, அங்க வேலை பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வானொலி நிலையமா, அதுக்கு எதுக்கும் என்ன சம்பந்தமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நீங்க வானொலியில பேசுறீங்களா, உங்களுக்கு பேசுறதுக்கு ஆர்வமா இருக்குதா அப்படின்னு. நாங்க பேச முடியுமா வானொலி நிலையத்துல அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இது உங்களுக்கான வானொலி, உங்களை போன்ற நண்பர்கள் பங்கெடுத்துக் கொள்கிற வானொலி தான் சமுதாய வானொலி. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், நாளைக்கே கூட வரலாம் அப்படின்னு நேத்து ஈவினிங் சொன்னேன். அந்த அழைப்பை ஏற்றுட்டு இன்னைக்கு மத்தியானமே வந்துட்டாங்க. அவங்க, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பையன், மூணு பேரும் பாத்தீங்கன்னா ஆட்டோல வந்துட்டாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சமுதாயம் அப்படிங்கறது இதுதான். நம்ம இடத்துல இருந்து, அதாவது நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து கிழக்கே, மேற்கே, தெற்கே, வடக்கே 15 கிலோமீட்டர் சுற்றளவுல நம்ம நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாயிட்டு வருது. பாருங்க எவ்வளவு ஆர்வமா இந்த சமுதாயம் நம்ம நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக்கிறாங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம் அம்மா.
வணக்கம்.
சொல்லுங்கம்மா, உங்களை பத்தி சொல்லுங்க. நேத்து உங்களை கூப்பிட்டேன், உடனே நீங்க அழைப்பை ஏற்று உடனே வந்து விசிட் பண்ணி ரொம்ப ஆர்வமா பங்கெடுத்துக்கிட்டீங்க. சொல்லுங்க உங்களை பத்தி முதல்ல ஒரு அறிமுகம். நீங்க மட்டும் வரல, உங்க வீட்டுக்காரரு பையன் மூணு வருமா வந்திருக்கீங்க, குடும்பத்தோட வந்திருக்கீங்க. சொல்லுங்க.
நேத்து உங்களை பார்த்தேன், நீங்க பூ கட்டீங்க, நான் வரட்டுமா பேசிட்டுமான்னு கேட்டேன், வர சொன்னீங்க, வந்தேன். நானும் எங்க வீட்டுக்காரர் எங்க பையன் மூணு பேர் வந்தாங்க. வந்து நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியா எங்களை உபசரணை பண்ணீங்க, ரொம்ப நன்றி, வணக்கம். கேளுங்க நான் சொல்றேன்.
சொல்லுங்கம்மா, எவ்வளவு வருஷமா இந்த பூ தொழில இருக்கிறீங்க? அதாவது உங்களை பார்த்த உடனே உங்க பொட்டுதான் வந்து கண்ணில வந்து நிக்குது.
நாங்க ஒரு 20 வருஷமா இந்த தொழில், பூ தொழில் பண்றோங்க. அதே ஸ்கூல் கிட்ட, நேர்விதல் ஸ்கூல் கிட்ட தான் வியாபாரம் பண்றோம். நிறைய கஸ்டமர் எங்களுக்கு இருக்கிறாங்க, அதுல நீங்களும் ஒருத்தர்.
எந்த மாதிரியான பூக்கள் நீங்க எடுக்கிறீங்க, எங்க இருந்து எடுக்கிறீங்க, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
பூ மார்க்கெட்லதான் அங்க எடுப்போம், எல்லா பூவுமே எடுப்போம். மல்லி, முல்லை, கதம்பம், மருகு, மரிக்கொழுந்து, சாம்பு, துளசி எல்லாமே எடுப்போங்க. அப்பப்போ ஒரு ஒரு விலையா இருக்கும், எடுத்து வியாபாரம் பண்ணுவோம். கொஞ்சம் விசேஷ நாளில கொஞ்சம் இதா இருக்கும், விலையா இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவோம்.
பூ விலை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்துல ஏறி இறக்கமா இருந்துட்டு இருக்கும் இல்லீங்களா? ஆடி மாசம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆவணி மாசம் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க?
முகூர்த்த நாள் நல்லா விலையா இருக்குங்க, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி விலை வச்சு வைப்போம். முகூர்த்தம் இல்லாதப்ப இந்த ஆடி மாசம் புரட்டாசி மாசம் எல்லாம் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவோம். அந்த விலை கம்மியா இருக்கிறப்ப அளவு எடுத்துக்குவோம். ஆனா எப்பவுமே பூ தொழில் ஓடிட்டே இருக்குங்க, போடாமல்லாம் இருக்காது.
எப்படி மொத்தமா நீங்க பூ மார்க்கெட்ல இருந்து உதிரி பூ வாங்கிட்டு வந்து கட்டுவீங்களா?
உதிரி பூ தாங்க எங்களுக்கு, எவ்வளவு சேல்ஸுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு கிலோ கணக்கு தான் எடுப்போம். இந்த துளசி மருகெல்லாம் கூட கணக்கு, மல்லி, முல்லா, கனகாம்பரம் இதெல்லாம் கிலோ கணக்கு தான் எடுப்பாங்க.
அப்ப சீசனை பொறுத்துதான் பூவோட விலை நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்றீங்க இல்லீங்களா?
ஆமாங்க, சீசனை பொறுத்த அளவுதான் விலை. அப்பப்ப ஒரு ஒரு விலையா இருக்கும், ஏறி இறங்க அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க.
அம்மா, மருகுக்கும் மறிக்கொழுந்துக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் இந்த சாமி பூ பாத்தீங்கன்னா அதுக்கு இடையில ஒரு இலை மாதிரி ஒண்ணு இருக்குது இல்லையா, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
மருகு அது ஒரு தனியா வாசம், ஸ்மெல் நல்லா இருக்குங்க. அதை விட மறிக்கொழுந்து வேற, மறிக்கொழுந்து வேற, மருகு வேற. மறிக்கொழுந்து எல்லா பூவை விட அது வாசம் ஜாஸ்தி. சாமி பூனா துளசி, அரளி, செவந்தி இதெல்லாம் வச்சு கதம்பமா கலந்து கட்டுவோம். அப்புறம் அது போக இந்த மஞ்ச அரளி இருக்குல்லங்க, அதோட இலையும் அரளி, செவந்தி, வெள்ள அரளி எல்லாமே வச்சு கட்டுவோம். ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கறதுக்கு.
நீங்க பெரும்பாலும் எந்த மாதிரியான பூக்களை தேர்ந்தெடுத்து இங்க வியாபாரத்துக்கு எடுத்துட்டு வரீங்க?
மல்லி, முல்லை, ஜாதி, செம்பகப்பூ, சாமி பூ, கதம்பம் இது எங்களுக்கு நிறைய ஓடும். ஆஞ்சநேயர் கோயில்ல வியாபாரம் பண்றதுனால துளசி நிறைய போகும். வாரம் சனிக்கிழமைனா நல்லா வியாபாரம் இருக்குங்க, மத்தன எல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கும்.
இப்ப செண்பக பூ எல்லாம் எப்படி பீஸ் ரேட்டா எப்படி? அப்புறம் அது மாதிரி ரோஜா பூ அதை பத்தியும் சொல்லுங்களேன்.
செம்பக பூனா எண்ணிக்கை கணக்குங்க, 100, 50 அது விலை பொறுத்தளவு, சீசன் பொறுத்தளவு இருக்கு. அது சீசனா இருக்கிறப்ப நல்ல விலை கம்மியா இருக்கும், சீசன் இல்லாதப்ப விலை ஜாஸ்தியா இருக்கும். ஒரு பூ 2 ரூபா 3 ரூபா கூட வரும். சீசன் இருக்கிறப்ப 1 ரூபாய்க்கு 3, 4 இப்படி எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ரோஸ் அப்படிதான், காலையில நேரம் ஒரு விலையா இருக்கும், 100, 80 ரூபா, 70 ரூபா, 60 ரூபா இந்த மாதிரி வரும். அதே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா 40 ரூபா 30 ரூபாய்க்கு எல்லாம் வரும். அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கிறது நல்லா இருக்காதுங்க. காலையில ஒரு 5:00 to 6:00 எடுக்கிற பூ நல்லா இருக்கும் ரோஸ். மற்றபடி மற்ற பூ எல்லாமே கொஞ்சம் காலையில நேரத்தில் நல்லா, இந்த கட் ரோஸ் எல்லாம் 50 ரூபா 60 ரூபா எல்லாம் வரும். அதே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா 20-25 கூட வரும், அது நல்லா இருக்காதுங்க.
நீங்க எத்தனை மணி சுமாருக்கு பூ மார்க்கெட்ல போய் பூ எடுக்க போவீங்க?
காலையில ஒரு 5:30 எல்லாம் போயிருவோங்க. 5:30 போனா 7:30 வந்துருவோம் கடைக்கு. 7:30 வந்து கடை போட்டதுன்னா 10 மணி வரையில கடை இருக்கும், பூ அது வரையில நல்லா இருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் ஒரு 3 மணிக்கே வந்துருவோங்க. 3 மணிக்கு வந்ததுன்னா நைட்டு 9 மணி வரையில எங்களுக்கு வியாபாரம் இருக்குது. நல்லா சாயம் பூவும் மல்லி முல்லா எல்லாம் வெளியில போறவங்க எல்லாம் நிறைய வாங்குவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு மாசம் டெய்லி குடுக்கற கஸ்டமரும் நிறைய வருவாங்க. வியாபாரம்
எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வராங்க அவங்கள பத்தி சொல்லுங்களேன். உங்களுக்கு சில வாடிக்கையாளர்கள் வருஷக்கணக்கா இருப்பாங்க இல்லீங்களா, அவங்கள பத்தி சொல்லுங்களேன்.
நாங்க கடை வச்சு 20 வருஷம் ஆச்சுங்க. இந்த 20 வருஷத்துல 18-19 வருஷமா வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இந்த 1 வருஷத்துக்குள்ள வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. பூரா நல்லா ஆபீஸ் நல்லா கஸ்டமர் தான். அதுல ஒரு கஸ்டமர் நேத்து வந்து நீங்க எங்களுக்கு அறிமுகமானவங்க, நல்லா இருக்கு.
சரி, இப்ப இந்த பூ எடுத்துட்டு வந்து கட்டுறதுல உங்களுக்கு யார் யார் ஹெல்ப் பண்றாங்க?
பூ எடுத்துட்டு வந்து கட்டுறதுல எங்களுக்கு வெளியில நிறைய ஆளு இருக்கிறாங்க. கட்டுறக்கு போட்டுருவோம், அது கிலோ 40 ரூபா 50 ரூபா, ஒரு விசேஷ டைம்ல 60 ரூபா கூட கொடுப்போம். சாமி பூ தனியா கட்டுறக்கு ஆள் இருக்கு, மல்லி முல்லா தனியா கட்டுறக்கு ஆளு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க.
இப்ப விசேஷ நாட்கள்னா கொஞ்சம் அதிகமா பூ எடுப்பீங்க இல்லீங்களா? விசேஷ நாட்கள்ல சுமாரா எத்தனை கிலோ எடுப்பீங்க? சாதாரண நாட்கள்ல எத்தனை கிலோ எடுப்பீங்க? எப்படி பூ கூலி எப்படி குடுக்கறீங்க அத பத்தி சொல்லுங்களேன். அதுக்கு மேல நீங்க பூ மார்க்கெட்ல இருந்து எடுத்து வரீங்க, அப்புறம் பூ கட்டுறதுக்கு வேற கூலி கெடுக்கணும், இதுக்கு மேலதான் நீங்க லாபம் வச்சு விக்கணும் இல்லீங்களா?
இப்ப வந்து ஒரு 60-70 ரூபா இருக்கும் கிலோ மத்த நாள் எல்லாம். அந்த விசேஷ டைம்ல வந்து குறைஞ்சது ஒரு 300-350-250 இப்படி எல்லாம் இருக்கு. இந்த ஆயுத பூஜை மற்றபடி தீபாவளி இதுல எல்லாம் 1000 ரூபா கொடுத்து கூட எடுத்துருக்கோம். மல்லி 1 கிலோ 1000 ரூபாய்க்கும் கூட எடுத்துருக்கோம். அப்ப வந்து கிலோ 70 ரூபா, ஒரு முளம் 70 ரூபா 80 ரூபாய்க்கு கொடுப்போம். அப்பவும் வாங்குவாங்க. இப்பத்த சூழ்நிலைமை ஒரு 20 ரூபா 25 ரூபா 15 ரூபா இப்படி கொடுப்போம். மத்த டைம் எல்லாம் வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ எடுப்போம். விசேஷ டைம்ல 10 கிலோ எல்லாம் எடுப்போம், 10 கிலோ 15 கிலோ. அதே மாதிரி ஜாதி தனியா முல்லை தனியா எல்லாம் ஒரு 10-15 கிலோவுக்கு மேலேயே ஆகும். எங்களுக்கு அதுக்கு தகுந்த ரேட்டும் அங்க இருக்கும், அந்த ரேட்டுக்கு தகுந்த காசும் இங்க கிடைக்கும். எங்களுக்கு நல்லா விலை இருக்கிறப்ப எங்களுக்கு லாபம் கிடைக்கும். பூ விலை கம்மியா இருக்கிறப்ப லாபம் கம்மியா தான் கிடைக்கும். நிறைய பேர் பூ எடுத்துட்டு வந்துருவாங்க, எங்களுக்கு வியாபாரம் இருக்காதுங்க. நிறைய விலை இருக்கிறப்ப பூ ஜாஸ்தி யாரும் எடுக்க மாட்டாங்க, அதனால நாங்க சொன்ன விலைக்கு வாங்கிக்குவாங்க, நல்ல லாபம் இருக்கும்.
ஒருத்தரால சுமாரா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பூ கட்ட முடியும்?
நல்லா கட்டி சர்வீஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2-2.5 கிலோ தான் கட்ட முடியும், அதுக்கு மேல எல்லாம் கட்ட முடியாதுங்க. விசேஷ டைம்ல ஒரு 10-20 சேர்த்து கொடுப்போம், மத்தெல்லாம் 40-50 ரூபா கொடுப்போம். விசேஷ டைம்லன்னா 70-80 ரூபா கொடுப்போம் ஒரு கிலோவுக்கு. ஏன்னா எங்களுக்கு காசு இருக்குல்ல அதுல, அதனால கூலி நாங்க பாக்க மாட்டோங்க. ஒரு 2.5 கிலோ மீறி ரொம்ப ஸ்பீடா கட்டினாங்கன்னா 3 கிலோ கட்டுவாங்க, அதுக்கு மேல கட்ட முடியாது. சாமி பூ ஒரு நாளைக்கு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்தாங்கன்னா 300-350 மணம், அதுக்கு மேல போகாது. நல்லா கட்டுறவங்க ஸ்பீடா, அதுக்கு இதா இருக்கிறவங்க கட்டினாங்கன்னா ஸ்பீடு கம்மியா புதுசா கட்டினாங்கன்னா ஒரு 100-150 மணம் கட்டுவாங்க, அதுக்கு 40 ரூபா கொடுப்போம் 100 மணத்துக்கு.
இப்ப சாமி பூ வந்து 100 முழம் கட்டினா 40 ரூபா கொடுக்கறேன்னு சொல்றீங்க இல்லீங்களா? சரி, இப்ப பூ கட்டும் போது ஏதாவது சேதாரம் ஏற்பட்டா அதுக்கெல்லாம் இப்படி விலையை கம்மி பண்ணிக்குவீங்களா? அந்த மொட்டு காம்பு தனியா வந்துருச்சுன்னு வைங்க, அதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க சொல்லுங்களேன்.
கொஞ்சம் பூ நல்லபடியா துளசி அரளி எல்லாம் நல்லா இருந்தா ஒன்னும் வேஸ்ட் ஆகாது, நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பூ நல்லா இல்லாம கழிவு எல்லாம் இருந்ததுன்னா நிறைய போயிரும், அவங்களையெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. அது நம்ம பூ எடுக்கிற பொறுத்தளவு இருக்குது. ஒரு நல்ல மழை இருந்துச்சுன்னா பூ நல்லா இருக்கு. இப்ப இந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் காஞ்சு கருகுன மாதிரி அப்படிதான் இருக்கு, அதெல்லாம் அவங்க தள்ளிதான் கட்டுவாங்க, அவங்கள குறை சொல்லவே முடியாது.
ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல உட்காந்துட்டு வியாபாரம் பண்றீங்க, அவருக்கு வெத்தலை மாலைனா ரொம்ப பிடிக்கும் இல்லீங்களா, அத பத்தி சொல்லுங்க. எப்படி கட்டுறீங்க, அதுக்கு எப்படி விலை வைக்கிறீங்க?
சும்மா சாதாரணமா கட்டுற வெத்தலை மாலை வந்து ஒரு 10-15 ரூபாய்க்குள்ள கொடுப்போம். அதே மாதிரி அவங்க ஆர்டர் பண்ணி கட்டுறதுனா 108 வெத்தலை 58 வெத்தலை அப்படிங்கல 100 ரூபா 150 ரூபா 80 ரூபா இப்படி ஆளுகளை பொறுத்தளவு அவங்க நம்ம கிட்ட எப்படி இதா வர்றாங்களோ அந்த மாதிரி நாங்க பேசி வாங்கிக்குவோம். ஒரு மாதிரி நம்மள மாதிரி இருந்துச்சுன்னா, எங்களை மாதிரி இருந்தா கம்மியா 80 ரூபா 70 ரூபா வாங்குவோம். கொஞ்சம் பார்ட்டிங்க நல்லா பெரிய ஆளுகளா இருந்துச்சுன்னா 100 150 வாங்குவோம். அப்பதான் எங்களுக்கு 2 காசு.
தாமரப்பூ எங்க இருந்து எடுக்கறீங்க? தாமரை மொட்டு வச்சிருக்கீங்க இல்லீங்களா, அதெல்லாம் எங்க இருந்து எடுக்கறீங்க?
அது எங்களுக்கு மார்க்கெட்ல இருந்தா வருதுங்க. பூ வியாபாரம் பண்றோம்ல, பூ விக்கிற பக்கமே அங்கேயே இருக்கும். நாங்க எண்ணிக்கையில எடுத்துட்டு வந்துருவோம், 100 50 அப்படின்னு. அந்த பூவும் வந்து சுமாரான டைம்ல எல்லாம் ஒரு 3 ரூபா 4 ரூபாக்குள்ள இருக்கும். நல்ல விசேஷ டைம்ல ஒரு பூ 15 ரூபா ஆனாலும் ஆகலாம், சொல்ல முடியாது. நாங்க ஒரு 17 ரூபா 18 ரூபா 20 ரூபா இப்படி எல்லாம் கொடுப்போம்.
பூக்கள்லயே பாத்தீங்கன்னா ஜாதி இருக்கு, முல்லை இருக்கு, ஜாதி மல்லி இருக்குது, காக்கடா இருக்குது. சும்மா வெளியே இருந்தா எந்த பூ கொஞ்சம் ஒரு நாள் தாங்கும் சொல்லுங்களேன்?
சும்மா மல்லியா இருந்துச்சுன்னா இன்னைக்கு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு எடுக்கிறோம்னா நாளைக்கு ஒரு 11 மணி, அதே 12 மணி வரையிலும் நல்லா இருக்கும். அதே பாங்கா தண்ணி தெளிச்சு துணியில சுத்தி வச்சுட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி பிரிட்ஜ்ல வச்சு வெளியே வச்சோம்னா அது சரியாகாதுங்க, மஞ்சள் அடிச்சிடும். அந்த காக்கடை பூவுன்னு சொல்றோம்லங்க, அது 4 நாளைக்கு நாளும் நல்லா இருக்கும், ஒன்னும் கெடாது. நம்ம எப்படி எடுத்தோமோ அப்படியே இருக்கும். ஆனா பூ நல்ல பூவா எடுக்கணும், அப்ப ஒன்னும் ஆகாது. அந்த கனகாம்பரம், ஜாதி பூவு, முல்லைப்பூவு இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு தான். அந்த மறாவது நாளுங்கல ஒரு காலையில ஒரு 10 மணி வரையிலும் தான், அதுக்கு மேல அது உபயோகம் பண்ண முடியாது, நல்லா இருக்காது.
இப்ப நீங்க சொன்னீங்க பிரிட்ஜ்ல வச்சா மஞ்சள் அடிச்சிருன்ட்டு, அது உண்மைதான். என்னதான் பாடம் பண்ணி பிரிட்ஜுக்குள்ள வச்சாலும் மறுநாள் வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. எங்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, பழைய துணி இருக்கு பாருங்க, அதை ஈரம் பண்ணி நல்ல நனைச்சு புழிஞ்சு அதுல பூவை வச்சா கொஞ்ச நாளைக்கு வரும் அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் என்ன வரும், இப்ப இன்னைக்கு ஈவினிங் வாங்குறோம்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தாங்கும் அப்படின்ட்டு. எப்படி பூவை வாங்கினா நம்ம பாதுகாத்து வைக்கிறத, அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு வைக்கிற மாதிரி, திங்கட்கிழமை சாயந்தரம் வாங்குறோம் அப்படின்னா ஒரு புதன்கிழமை காலையில வரைக்கும் நமக்கு பூ வேணும் அப்படின்னா என்ன பாதுகாப்பு முறைகளை பின்பற்றலாம்?
திங்கட்கிழமை காலையில பூ வாங்கினீங்கன்னா புதன்கிழமை வரையில உங்களுக்கு வேணுங்கிறீங்க. அதுக்கு வந்து வாழை இலை இருக்குல்லங்க, பூ கட்டி தண்ணியில நினைச்சு நல்லா உதறி எடுத்துறணும். தண்ணி இல்லாம எடுத்துட்டு ஒரு ஈர துணியில வாழை இலையை போட்டு அதுல மடிச்சு, ஈர துணியை போட்டு மடிச்சு வச்சிட்டோம்னா அது 3 நாளைக்கு நல்லா இருக்கும். 3 நாளுங்கிறது 4 நாளும் கூட அந்த இலையோட விறுவிறுப்புல கெடாது, பூ அப்படியே இருக்கும், விரியும். பூ விரியும், மொக்கட்டா இருக்காது, ஆனா பூ நல்லா இருக்கும், வெள்ளையா இருக்கும், கெடாது.
அதாவது வாழை இலையில மடிச்சு வச்சு அப்புறம் துணிக்குள்ள வைக்கணும்னு சொல்றீங்களா?
இலை போட்டு இலையில பூவை மடிச்சிடணும், பூ மடிச்சு அதுக்கு மேல துணி, ஒரு வெள்ளை துணி, ஏதோ ஒரு துணி, லேஸ் துணியில ஈரத்தில் நினைச்சு அந்த துணியில மடிச்சு வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். 3 நாளைக்கு நீங்க எதிர்பார்த்த அளவு பூ நல்லா இருக்கும்.
ரோஜா பூ இருக்கு பாருங்க, ஊட்டி ரோஜா நல்லா இருக்கும், அது வந்து அவ்வளவா உதிராது. ஆனா சாதாரண ரோஜா இருக்கு பாருங்க, நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அப்படி தனித்தனியா உதிர்ந்து போயிரும், அது எப்படி பாதுகாக்கிறது?
ஊட்டி ரோஸ் 3 நாள் 4 நாள் வச்சாலும் கலர் தான் கம்மியாகும், பூ உதிராது, நல்லா இருக்கும். இந்த பன்னீர் ரோஸ்ங்கிற சாதா ரோஸ், அந்த ரோஸ் வந்து 1 நாளைக்கு தான். இப்ப காலையில வாங்குச்சுன்னா காலையில 6 மணிக்கு வாங்கினோம்னா ஒரு 4 5 மணி வரையிலும் கூட நல்லா இருக்கும், 5 மணிக்கு மேல அதுக்கு சொல்ல முடியாது. அது நம்ம வீட்டுல உபயோகம் பண்றதுன்னா காலையில நேரம் வாங்கிட்டு வந்து எண்ணெய் இருக்கல்லங்க, எண்ணெய் தேங்கணும் ஏதோ ஒரு எண்ணெய் அந்த பூக்கு நடுவுல வச்சிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு நாள் உதராது, அப்படியே இருக்கும். அந்த பசவு இருக்க வரையில பூ உதராது.
இப்ப பூ மார்க்கெட் எடுத்தா ஃபுல்லாவே வந்து பூக்கள் விற்பனை தான், நம்ம கேட்க முடியாது ஒருத்தருக்கு விற்பனை எப்படி இருக்கு இன்னொருத்தருக்கு எப்படி இருக்குன்னு எல்லாம் கேட்க முடியாது. இப்ப நீங்க இருக்கிற ஏரியால வந்து 3 பேர் இருக்கிறீங்க, இப்ப ஒருத்தருக்கு கூட்டம் அதிகமா இருக்கலாம், ஒருத்தருக்கு கம்மியா இருக்கலாம், உங்களுக்குள்ள என்னைக்காவது ஒரு மன வருத்தம் ஏற்பட்டது உண்டா? அதாவது அவங்களுக்குள்ள அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் இருப்பாங்க, நீங்க சொன்னீங்க இல்லையா 20 வருஷம் ஆகுது, 20 வருஷமா என்கிட்ட பூ வாங்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு.
நான் ஸ்கூல் கிட்ட 3 பேர் கடை வச்சிருக்கோம், அந்த 3 பேர்ல வந்து 2 பேரும் அம்மாவும் மகளும் 2 பேரும் தான் வச்சிருக்காங்க, நான் வந்து வேற தனிதான். இருந்தாலும் பூ வாங்க வரையில எங்கிட்ட வாங்குற கஸ்டமர் அங்க போச்சுன்னா கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு, வெளியே சொல்ல மாட்டேன், மனசுல சங்கடமா இருக்கும். இத்தனை வருஷம் நம்ம கிட்ட வாங்கிட்டு வெளியில போய் வாங்குறாங்களே அப்படிங்கிற சங்கடம் இருக்கும். அதே மாதிரி அவங்க கிட்ட வாங்குறவங்க எங்கிட்ட வாங்குச்சுன்னா அவங்க சண்டைக்கு எங்கிட்ட வந்துருவாங்க, நீ எப்படி தரலாம் என்ற கஸ்டமருக்கு அப்படின்னு. அதை அவங்களாக பார்த்து சொன்னா அந்த வாங்குறவங்களா பார்த்து எனக்கு எங்க பிரியுமோ அங்கதான் வாங்குவேன் அப்படின்னு அவங்களா சொல்லிட்டா பிரச்சனை இல்ல, அப்படி இல்லன்னா சண்டை தான்.
அப்புறம் பூவை தவிர வந்து வேற என்னெல்லாம் உங்க கடையில நீங்க விற்பனை பண்றீங்க?
பூவை தவிர எங்களுக்கு கோயிலுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ, தேங்காய் பழம், நெய் விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு, இந்த எள்ளு திரி, அப்புறம் எல்லா பூவும், துளசி, எல்லாமே வியாபாரம் இருக்கு. பூஜைக்கு என்னென்ன வேணுமோ அவங்க என்ன கேக்குறாங்களோ வர்ற கஸ்டமர், அந்த நேரத்துல இல்லைனால அந்த அடுத்த நேரம் நாங்க அது சரி பண்ணி கொடுத்துருவோம், எது இல்லைன்னு சொல்றது இல்லைங்க. அதே மாதிரி அந்த ஆடி மாசம் வருது, அந்த ஆடி மாசத்துக்கு அந்த சீசன்ல என்ன வேணுமோ, அந்த கூடை, மச்சி, மரம் எல்லாம் கேட்பாங்க, அதையும் வாங்கி வைப்போம். ஆயுத பூஜைக்கு வாழைக்கண்ணு, செவந்தி பூவு, கள்ளபுரி எல்லாம் போயிடுவோம். பொங்கலுக்கு கரும்பு, அதுக்கு வேண்டியது வாழை மரம் எல்லாம் வேணும், அதுக்கு நாங்க ரெடி. அந்தந்த சீசனுக்கு என்னென்ன வேணுமோ அந்த வியாபாரம் அங்க பண்ணுவோம். ஆனா பூக்கடை இருந்துட்டே இருக்கும்.
பூ வியாபாரத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு நீங்க எக்ஸஸா வாங்கி மீதி வந்துடலாம், அந்த மாதிரி சமயத்துல அந்த பூக்களை என்ன பண்ணுவீங்க. இன்னொரு சமயத்துல நீங்க வாங்கிட்டு வந்த பூ வந்து பத்தாம போயிடலாம், அப்ப கஸ்டமர் வந்து கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த ரெண்டையும் எப்படி சமாளிக்கிறீங்க?
நாங்க பூ வியாபாரம் பண்றதுல இதுவரையிலும் ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா தான் எடுப்போம். ஏன்னா கஸ்டமர் வந்து பூ இல்லன்னு போகக்கூடாது அப்படிங்கறக்கோசரம். அதையும் மீறி அந்த பூ வியாபாரம் ஆயிருச்சு, பூ இல்லன்னு தெரிஞ்சதுன்னா உடனே எங்க வீட்டுல ஆள் அனுப்பி யாரையோ ஒருத்தர் போய் ஒரு கிலோ எடுத்துட்டு வர சொல்லி அங்கேயே கட்டிடுவோம். கட்டி அப்பப்ப வரவங்களுக்கு கொடுத்துருவோம், கட்டியும் கூட கொஞ்ச நேரம் நிக்க சொல்லி கொடுத்துருவோம். பூ இல்லன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க.
ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. அதாவது பூவை வந்து எக்ஸ்ட்ராவா தான் நான் எடுப்பேன், அப்படியும் பத்தாம போயிருச்சுன்னா கஸ்டமரை நிக்க வச்சுட்டு எங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லி அவங்க கிட்ட வச்சு நான் கட்டியே கொடுப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க. மல்லிகைப்பூ ஒரு சீசன், ஜாதி ஒரு சீசன். பொதுவா நம்ம பெண்கள் வந்து எந்த பூவை விரும்பி வாங்குறாங்க?
ஒரு தை மாசத்துல இருந்து ஒரு ஆறு மாசத்துக்கு மல்லி நல்லா வரும், அப்புறம் ஒரு ஆறு மாசத்துல கம்மி ஆயிருங்க. ஜாதி வரும், காக்கடை வரும், கனகாம்பரம் வரும், அதை இது பண்ணிக்குவோம். அதுக்கு பெண்கள் விரும்புறது எந்த பூனா மல்லி நல்லா வாங்குவாங்க. ஜாதி சீசன்ல விரும்பி ஜாதி வாங்குவாங்க. அதை விட நாங்க கலர் ரோஸ் வச்சிருக்கிறோம், கலர் கலரா அந்த ரோஸை பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க. அதுகள் எல்லாம் விட கலர் ரோஸ் வாங்குவாங்க. அஞ்சு கலர் இருக்கு, அதான் இப்ப நல்லா போயிட்டு இருக்குங்க.
சில இடங்கள்ல பூ வாங்கும் போது முளம் போட்டு கொடுப்பாங்க இல்லீங்களா? முளம் போடுறேன்ட்டு நம்ம கண்ணால பாக்கதான் செய்யறோம். சில பேர் நேர்மையாவும் இருக்கிறாங்க, கரெக்டா அளந்து கொடுப்பாங்க. நீங்க எப்படி அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா சில பேருக்கு இப்ப கொஞ்சம் உயரம் கம்மியா இருந்தாங்கன்னு வைங்க, வாங்கக்கூடியவர் உயரம் அதிகமா இருந்ததுன்னா இவரு கை நீளமா இருக்கும் இல்லீங்களா, அப்ப முளம் அதிகமா வரும். பொதுவா எப்படி கொடுப்பீங்க? அப்புறம் பொதுவா மனித இயல்பு என்னன்னா எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு கொசுறு எதிர்பார்ப்பாங்க. நிறைய நூத்து கணக்குல வாங்குவோம், கடைசியில இத்தினூண்டு எடுத்து போடும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். பூ வாங்கும் போதும் அதே மாதிரி தான். ஒரு ஒரு முளம், அதாவது ஒரு நாலு முளம் வாங்குறோம்னு வைங்களேன், ஒரு லேடி மொத்தத்துல பாக்க போனா ஒரு ரெண்டு முளம் பூ தான் வைக்க முடியும். ஒரு மூணு முளம் நாலு முளம் வாங்குறாங்கன்னா கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லீங்களா. அதுல ஒரு திருப்தி அவங்களுக்கு, கொஞ்சம் விட்டு கட் பண்றதுல, கொசுறு குடுக்கறதுல. நீங்க எப்படி?
எப்பவுமே பூ வாங்க வந்தாங்கன்னா அவங்க காசு கொடுத்து பூ வாங்குறத எதிர்பார்க்க மாட்டாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா எது போடுறோம் அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. ஒரு குறைஞ்சது இப்ப வந்து ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபா, ஏதாவது விசேஷம்னா ஒரு முந்நூறு நானூறு ரூபாய் எல்லாம் வாங்குவாங்க. வாங்குறப்ப நாங்க அதுல எண்ணெய் பொறுத்தளவு ஒரு முளம் ரெண்டு முளம் எக்ஸ்ட்ராவே போடுவேன். இப்பத்த அதுக்கு என்னோட வியாபாரம் இந்த இருபது வருஷமா பத்து ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒரு ரோஸ் ஃப்ரீயா போட்டுருவேன் எப்பவுமே, அது எவ்வளவு விலை வித்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு முளை எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னா பதில் பேச மாட்டேன், கொடுத்துருவேன். அதனால எனக்கு கஸ்டமர் ரொம்ப நிறைய இருக்கிறாங்க, என்னை ரொம்ப நல்லாவும் பாத்துக்கிறாங்க, என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க, நானும் அவங்க கிட்ட நல்லா பேசுவேன், வியாபாரம் எனக்கு இருக்கு எப்பவும்.
அப்புறம் இந்த சரஸ்வதி பூஜை சமயத்துல பாத்தீங்கன்னா சாமி பூ நிறைய விற்பனையாகும், செவ்வந்தி அந்த மாதிரி இதெல்லாம் விற்பனையாகும், அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன். அதுலயும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? ஒண்ணு எக்ஸ்ட்ரா வரும் அல்லது கம்மியா போகும். பூக்கள் மிஞ்சி போயிடுச்சுன்னா அந்த பூவை நீங்க என்ன பண்ணுவீங்க?
ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்பெல்லாம் செவந்தி வியாபாரம் பண்ணுவோம். அதுல வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து வாங்கினாங்கன்னா நாங்க சொன்ன விலைக்கு கொடுத்துருவோம். அவங்க சொன்னாலும் இந்த மாதிரி இப்படி விலைன்னா புரிஞ்சுக்குவாங்க. எங்களுக்கு டெய்லி வாங்குற கஸ்டமர் வந்தாங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க அந்த விலையில கம்மியா தான் கேட்பாங்க. இருந்தாலும் சரி நம்ம வாடிக்கை விடக்கூடாது அப்படிங்கறக்கோசரம் நாங்க அந்த விலை அவங்க கேட்கற விலைக்கு கொடுப்போம். கொடுத்தாலும் எங்க கை காசு போகும். இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட நாங்க புதுசா வியாபாரம் பண்றவங்க கிட்ட அந்த காசு அதுல புடிச்சிருவோம். ஆனா பூ எக்ஸ்ட்ரா தான் கொடுப்போம், எச்சா போற அளவுக்கு எடுத்துக்க மாட்டோம். அந்த முதல் நாள் வியாபாரம் பண்ணுவோம், நல்ல பூவா எடுப்போம். மீதி இருக்கிறத ரெண்டாவது நாள் அன்னைக்கு இந்த பூஜை பண்ணாதவங்க எல்லாம் வருவாங்க, அதை வச்சு வியாபாரம் பண்ணிடுவாங்க. எப்பவுமே பூவுல வந்து நஷ்டம் ஆகவே ஆகாது.
அதாவது வாடிக்கையாளர்களுக்கும் தெரியும் ஆயுத பூஜை இந்த மாதிரி சமயத்துல பூ விலை கூடும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட அவங்க நார்மலா என்ன ரேட்டு கேட்டவங்களும் அதான் கேட்பாங்கன்னு சொல்றீங்க இல்லீங்களா? சரி, இப்ப நீங்க பூ மார்க்கெட்ல போய் பூ எடுத்துட்டு வர்றீங்க, பஸ்லதான் கண்டிப்பா வந்தாகணும், நீங்க எதிர்கொள்ற பிரச்சனைகள் என்னென்ன? ஏன்னா அதுக்கும் சேர்த்து டிக்கெட் கேட்பாங்க இல்லீங்களா? வேற என்ன மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடுது?
பூ மார்க்கெட்டுக்கு போயால பஸ்ல போறோம், பூ நிறைய எடுப்போம், ரெண்டு மூணு கவர் எல்லாம் நிறைய இருக்கும், ஒரு பத்து முப்பது கிலோவுக்கு மேல எல்லா பூவும் சேர்ந்து வரும். அப்ப அதுக்கு வந்து லக்கேஜ் போடுவாங்க. நாங்க என்ன பண்றதுனா அது ரொம்ப கூட்டமா நெரிசலா இருக்கிறதுனால டெய்லி என்ன பண்ணுவோம் பாப்போம், ஒன்னும் சரி பண்ணலன்னா பெசாம ஆட்டோல வந்துருவோம். ஆட்டோவுக்கு போக வர நூறு ரூபாய் ஆகும், எண்பது ரூபாய் ஆகும், டெய்லி ஆட்டோல வந்துருவோம். விசேஷ டைம் இல்லாம இருநூறு முந்நூறு ரூபாய் ஆகும். அப்படிதான் இப்ப வந்துட்டு இருக்கிறோம். பஸ்ல எல்லாம் வர முடியாது, நிறைய அந்த ஸ்கூல் டைம்ல எல்லாம் கூட்டமா இருக்கும், குழந்தைங்க ஏறு நெரிசல் ஜாஸ்தி, அதனால எங்களுக்கு அதுல எல்லாம் வர முடியாதுங்க.
பூக்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், ஜாதிப்பூ மல்லிப்பூ அதை பத்தி பேசுனீங்க, அப்புறம் சாமி பூ பத்தி பேசுனீங்க, அப்புறம் மாலைகள் இருக்குல்ல அதெல்லாம் நீங்க கட்டுறீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன். அதுல இப்ப நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகா இருக்குது மாலைகள் எல்லாம், அதை கட்டுறீங்களா, அதை பத்தி சொல்லுங்க.
மாலைன்னு எடுத்துட்டா மாலை கேட்டாங்கன்னா அவங்களாக ஆர்டர் கொடுப்பாங்க. சம்பங்கி மாலை, செவந்தி மாலை, ரோஸ் மாலை, அப்புறம் இந்த மஞ்சாரலி இலை வச்சு அந்த துளசி வச்சு அந்த மாலை காப்பாங்க. அப்புறம் இந்த செண்டு மல்லி மாலை காப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ரேட் இருக்குது, ஒவ்வொரு விதம் நல்லா அழகாவும் இருக்கும். அதுக்கு கவர் இது போட்டு கட்டுவோம், ஜிகினா போட்டு கட்டுவோம், சும்மா சாதாரணமாகவும் கட்டுவோம். ஆனா இந்த ஜிகினா கொடுத்து கட்டுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கு தகுந்த ரேட்டும் தருவாங்க. நாங்க வந்து சாதாரணமா கட்டுறது புவ்வளைய கட்டுறது, ரோஸ் மாலை, செவந்தி மாலை, மல்லிப்பூ மாலை, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஜிகினாவை விட இது நல்லா எடுத்துக்காட்டா இருக்கும். அதுக்கு தகுந்த விலையும் கொடுப்பாங்க, மாலையும் நல்லா இருக்கும். சொல்லி ஆர்டர் கொடுத்தாதான் கட்டுவோம், நாங்களா கட்டி வைக்க மாட்டாங்க.
இப்ப முந்தி மணப்பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா, மணப்பெண் மணமகன் அதுக்கு வந்து ஒரு காலத்துல பூ வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும், மாலையை வந்து அவங்க ரொம்ப நேரம் கழுத்துல போட்டுட்டு இருக்கணும், ரொம்ப வெயிட்டா இருக்கும். இப்ப லைட் வெயிட் மாலை எல்லாம் வந்திருக்குது, அத பத்தி சொல்லுங்களேன். அது எதுல பண்றாங்க?
அது இந்த கல்யாணம் மத்த விசேஷம் சீரு இந்த மாதிரி இருக்கிறக்கெல்லாம் பூ மாலை தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப போடுற மாலை வந்து வெயிட் இல்லாம இந்த மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க அந்த மாலை போடுறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது சும்மா அழகுக்கு தான், வெயிட் இல்லாம இருக்கிறதுக்கு தான் போட்டுக்கிறது அந்த மாலை. அது வந்து நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அதுக்கு பேர் வந்து டிஸ்கோ மாலை. அது எங்களுக்கு அப்படிதான் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. பூரா அந்த ஜிகினா காகிதம் அந்த மாதிரி இதுலதான் பூ, அதுலதான் வெட்டி செய்யறது. ஆனா வெயிட் இல்லாம இருக்கும், பாக்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த பூ வாசம் போல எல்லாம் அது வராதுங்க.
அப்புறம் ஒண்ணு மனசை பாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நான் இப்ப சமீபத்துல பத்திரிகையில படிச்சேன், இறந்தவங்களுக்கு போட்ட மாலை இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே எடுத்து வந்து கூட சில கடைகள்ல விற்பனை ஆகுதுன்ட்டு நான் சமீபத்துல வாசிச்ச ஒரு விஷயம் இது. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
அந்த மாதிரி சில கடைகள்ல இருக்கும், ஆனா நாங்க இதுவரையிலும் கேள்விப்பட்டதில்ல. எங்க கடையில மாலை ஆர்டர் கொடுத்தாதான் செய்வோம்.
பொதுவா இந்த பூ வியாபாரத்துல நீங்க சந்திக்க கூடிய சவால்கள் என்ன, அதை எப்படி சமாளிக்கிறீங்க சொல்லுங்க.
பூ வியாபாரத்துல வந்துங்கன்னா கொஞ்சம் போட்டி இருக்கும், போறாமை இருக்கும். அதே மாதிரி கடை பக்கத்துல இருக்கிறோம் நாங்க, எனக்கு ஜாஸ்தி வியாபாரம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சங்கடமா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வியாபாரம் ஆகுது அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். இதை ரெண்டையும் சமாளிச்சுதான் கடையில உட்காந்து கடை வியாபாரம் பண்ண முடியும். அதே மாதிரி வர்ற கஸ்டமருக்கு ஒருத்தர் நல்ல மாதிரியா இருப்பாங்க, அதே கொஞ்சம் ஒருத்தர் வந்து கொஞ்சம் சிடுசிடுன்னு பேசிட்டு கொஞ்சம் மறுபடியா பேசுவாங்க. அதையெல்லாம் சமாளிச்சு வியாபாரம் பண்ணாதான் எங்களுக்கு வியாபாரம். ரோடுங்கறதுனால ஒன்னும் பேச முடியாது. அவங்களுக்கெல்லாம் நம்ம அவங்க எப்படி பேசுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசி வியாபாரம் பண்ணணும்.
சில ஆட்களை பாத்தீங்கன்னா துணி கடைக்கு போவாங்க, நகை கடைக்கு போவாங்க, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் வாங்கிட்டு பூக்கடையில வந்து பேரம் பேசுவாங்க, கீரை விக்கிறவங்கள்ட்ட பேரம் பேசுவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட, அந்த மாதிரி நண்பர்கள் கிட்ட என்ன சொல்லலாம் நீங்க விருப்பப்படுறீங்க?
அவங்க ஆயிரக்கணக்கா வாங்குறது தெரியாதுங்க. நம்ம கிட்ட வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு தான் பேரம் பேசுவாங்க. அவங்க வந்து விலை கேப்பாங்க, ஒரு முளை எவ்வளவுன்னு 10 ரூபா சொல்லுவான். ரொம்ப படுத்தடியா கேப்பாங்க, 5 ரூபாய்க்கு குடுக்கறியா, 2 முளை 10 ரூபாய்க்கு குடுக்கறியான்னு. ஆனா நாங்க அந்த பேச்சு திறமையிலேயே வந்து அவங்கள அந்த 10 ரூபாய்க்கு வாங்க வச்சிருவோம். எங்க திறமை அது, திருப்பி அவங்க பேச முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பேசிடுவோம். நல்லா ரொம்ப கூலா பேசி அவங்க அந்த அளவுக்கு நம்ம சொல்ற அளவுக்கு வாங்கிடுவாங்க. அந்த முளை போடுறதுல சரி கொஞ்சம் விட்டுத்தாரேன், ஒரு 10 ரூபா கொடுங்க, எங்களுக்கு கட்டுப்படி ஆகணுமல்ல அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களும் ரொம்ப மனசிலக்கப்படுவாங்க. எப்படி பேசுறவங்களா இருந்தாலும் நாங்க பேசுறதுக்கு அவங்க இறங்கிடுவாங்க.
ரொம்ப அருமையா உங்களுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
இதை என்னை கூப்பிட்டு ரொம்ப கேள்விகளை எல்லாம் ரொம்ப பொறுமையா நல்லா கேட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.
இதுவரை பூ வியாபாரம் செய்து வரும் வி சகுந்தலா அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். உடன் உரையாடினார் என் கோமா.